ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: அகத்தியர் தேவார திரட்டு நூல் விளக்கம். வழங்குபவர் சிவகாந்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஐந்திடத்து என சொல்லக்கூடியது நான்கு பதியங்கள் இருக்கிறது. ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்ற துஞ்சனும் அது சூக்கும பஞ்சாக்கரம். ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திய காதலாகி அப்புற பெருமானுடைய சொற்றுணை வேதியன் சுந்தரமூர்த்தி அருளி செய்த மற்ற பட்டணக்கின்றி இந்த மூன்றுமே தூர பஞ்சாக்கரமாக அமைந்திருக்கின்றது. இந்த பஞ்சாக்கரம் என்பது இம்மையிலும் அருமையிலும் நமக்கு பலன் தருகின்ற காரணத்தினாலே அதை நாம் தோய்வு கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக ஐந்தெழுத்து உண்மை வைக்கப்பட்டிருக்கிறது. இது துஞ்சல் காதல் சொற்றுணை மற்றும் அஞ்செழுத்து உண்மை அருளியது ஆகும். இது ஒரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக் கொள்றேன். ஞானசம்பந்த தேவாரத்தில் இதில் வரக்கூடியதில் மூன்றாவது திருமுறையில் வருகின்ற காதலாகி இந்த ஐந்தெழுத்தை சொல்லுகின்ற பொழுது ஓதுவாரமை நன்னெறிக்கு உய்ப்பது, அவன் பாவத்தை தேய்த்து நன்னெறிக்கு உய்ப்பது. இப்படி இந்த ஐந்தெழுத்தினுடைய திறத்திலே நிற்கின்ற ஆன்மா அடுத்து கோயில் திறம் என்று அங்கே வருகிறது. கோயில் திறம் என்றால் அஞ்செழுத்து ஓதி ஒருமைப்பட்ட நிலையிலே அறிவு புறத்தே செல்லாது தடுத்து அது தன்வயப்பட அப்படியே புற வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஆன்மா இறைவன் வீற்றிருக்கின்ற என இந்த நன்னெறி செலுத்தப்பட்ட ஆன்மாவல்லவா ஐந்தெழுத்தார். நன்னெறியால் செலுத்தப்பட்ட இந்த ஆன்மா இறைவன் வீற்றிருக்கின்ற ஆலயத்திலே சென்று தரிசனம் செய்ய அது உட்படும். அந்த தரிசனத்தாலே திரிகரண சுத்தி செய்யும் நிலையை அடைகிறது. குருவருள் பெற்று வெந்நீர் அணிந்து அதற்கு பின்பாக இந்த ஆன்மா ஐந்தெழுத்து ஓடி அங்கே திரிகரண சுத்தி பெறுவதற்கு இப்போ ஆலய தரிசனம் வருகிறது. இந்த ஆலய தரிசனம் என்பது ரொம்ப முக்கியமானது. கோயில் திறம் எந்தெந்த இடங்களிலே நம்முடைய பெருமான் வீற்றிருக்கின்றான் என்று அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த ஆலயம் என்பது சைவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற ஒன்றாகும். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், ஆலயம் தொழுவது சாலம் நன்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலய தரிசனம் என சொன்னால் ஆலயத்திலே சென்று ஒரு குழு கும்புடி போட்டு வருவதற்கு பெயர் ஆலயம் என்று அந்த ஆலயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உண்மையும் நமக்கு தெரிதல் வேண்டும். அதில் பதி என்பது சிவத்தை குறிக்கிறது, இடமம் என்பது உயிரை குறிக்கிறது, பலிபீடம் என்பது பாசத்தை குறிக்கிறது. இந்த உண்மையெல்லாம் தெரிந்து கொள்ளிருக்க வேண்டும். இன்னும் ஆலயத்தில் எத்தனை வகைகள் இருக்கிறது என்பது தெரிஞ்சுக்கணும். பெருங்கோயில், கரக்கோயில், ஞானக்கோயில், கொவடி கோயில், இளங்கோயில், மணிக்கோயில், மாடக்கோயில், தேவரத்தில் வருகிறது, அடைவு திருத்தாண்டகத்தில் சொல்லப்படுகிறது. நாம் வளர்ந்துகின்ற இந்த ஆலயம் இது எந்த வகையான கோயிலை சேர்ந்திருக்கிறதுன்னு நான் தெரியும். இன்னும் சில இடத்துல கோயிலுக்கு ஒரு பெயர் இருக்கும், தலத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். மதுரை என்பது தலத்தின் பெயர், ஆலவா என்பது கோயிலின் பெயர், தில்லை என்பது தலத்தின் பெயர், கோயில் என்பது கோயிலின் பெயர், பெண்ணாடகம் என்பது தலத்தின் பெயர், துண்ணாணை மாடம் என்பது கோயிலின் பெயர். இப்படியெல்லாம் இருக்கிறத நாம உண்மை எந்த வகையான இந்த கோயில் பெயர் சுவாமியினுடைய நாமம் அதனுடைய மூர்த்தி தல விசேடம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக ஆலயங்களில் நடைபெறுகின்ற நித்திய பூஜையினை என்ன, காமிக பூஜையினை என்ன, நைமித்திய பூஜையினை என்னங்கிறது தெரிந்து கொள்ளணும். நடைபெறுகின்ற இந்த திருவிழாக்கினுடைய உண்மையை நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். மண்ணில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூரும் அண்ணலார் அடியாரமே அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டு ஆரம்பிக்கிறார். நாணயங்களில் நடைபெற ஒவ்வொரு செய்தியையும் ஏன் எதற்கு எப்படி என்ற உண்மையை தெரியணும். அது ஆலய தரிசனம். அவை எல்லாவற்றிற்கும் மேலாக பஞ்சபூத தலங்கள் என்று இருக்கின்றது, முத்தித்தலம் என்று பகுக்கப்பட்டிருக்கிறது, ஜோதிலிங்க தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராதன தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் ஏன் என்ற உண்மையை தெரிந்து கொள்ளணும். இவை எல்லாவற்றிற்கு மேலாக நம் கருவறையிலே வீற்றிருக்கின்ற அந்த பெருமான் எந்த வகையான லிங்கத்தை சார்ந்தவர் என்பதும் தெரிஞ்சிருக்கணும். சும்மா கோயிலில் போய் கும்பிட்டு வர்றதுக்கு பேர் வழிபாடு அல்ல. உள்ளே கருவறையிலே இருக்கின்ற பெருமான் சுயம்பலிங்கமா, தானலிங்கமா, தெய்வீக லிங்கமா, ஆரிடலிங்கமா, மானுடலிங்கமா, இது நமக்கு தெரிய வேண்டும். இத்தனை உண்மைகளையும் நான் தெரிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தலத்துக்கும் சென்று எம்பெருமானை வழிபடுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லுதல் வேண்டும். தலங்கள் தோறும் சென்று வழிபடுதல் வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஞானாசிரியன்மார்கள் ஒவ்வொரு தலத்திலும் சென்று வழிபட்டார்கள். இதை அழகாக சொல்லுகின்ற பொழுது இந்த அகத்திய தேவாரத்திற்கு ஆரூர் தில்லை காட்டூர் மூன்றும் சீரார் கோயில் திறமையதாகும் ஆக இவர் அத்தனையும் கோயில் தரம் வீசப்பட்டிருக்கிறது. எத்தனை தலங்கள் இருக்கிறது ஒரு உண்மை தெரிஞ்சுவிடணும். அகத்திய மகரிஷி கைலையில இருந்து புதியக்கு வந்தார்னா புராணத்துல கைலையை புறப்பட்டு புதிய வந்தான்னு சொல்ல மாட்டாங்க. வழியிலேயே எத்தனை தலங்கள் இருந்ததோ அத்தனை தலங்களை அவர் கும்பிட்டு வந்த தலத்தை தான் பேசுவாங்க. ஒவ்வொரு தலத்தையும் சொல்லுவாங்க, இந்த கோயிலை கும்பிட்டார், இந்த தலத்தை கும்பிட்டார். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் இந்த கோயில் இதுல அதாவது அப்பர் பெருமானுடைய திருவாக்கு ஆறாவது திருத்தாண்டகம் தில்லை சிற்றம்பரமும் என்று தொடர்கின்ற அந்த பரிகத்தில் வரக்கூடிய அந்த பாடல் பூராமே கைலாய நாதனையே காணலாமே முடியும். எல்லா பாடலும் வீட்டு போய் சொற்கள் அப்படி. அப்போ என்ன பொருள், கைலாய நாதனையே காணலாமே என்று ஒவ்வொரு பாடலையும் ஒரு தலத்தின் கீழே சொல்லப்பட்டது என்றால் தெய்வத்தினருடைய திறம் ஒன்றே உலகம் ஒருவனே தேவன் ஒருவனாகிய அந்த பெருமான் தான் இத்தனை தலங்களையும் வீட்டிருக்கின்றான் என்று பொருள்படுகிறது. அடுத்தார் போன்று எடுத்துக்கொண்டால் ஐந்தாவது வகுப்பு சிவன் உருவம். திருக்கோயிலே இருக்கின்ற அந்த பெருமானவர் சொரூப நிலையிலே உண்மையிலே இருக்கிறார். ஆனால் ஆன்மாக்கள் பொருட்டு அந்த பெருமானவர் தடத்து நிலைக்கு வந்து வடிவத்தை எடுக்கின்றார். எனவே புற வழிபாட்டை மேற்கொண்ட அந்த ஆன்மாவானது அக வழிபாட்டை இயற்றுவதற்காக ஆலயத்தில் இருக்கின்ற அந்த பெருமானுடைய வடிவத்தை உள்ளக்கிளையில் உருவெளிந்து ஆனந்த பரவசம் கொடுகின்ற நிலை. அடுத்து சிவன் குரு கோயிலுக்கு சென்று வந்த பின்பு அந்த குலபூஜை விட்டு அகபூஜைக்கு வரணும். அப்படி அகபூஜை வருகின்ற பொழுது நாம் கண்ணுகளுக்கு அந்த பெருமானுடைய உருவத்தை மனத்தே அங்கே எழுதுதல் வேண்டும். அதுக்காகத்தான் அந்த உரு அந்த பெருமானுடைய வடிவங்கள் அங்கே பேசப்பட்டது. அந்த வடிவங்கள் மரக்கருணை செய்வதற்கு ஒரு வடிவம், அறக்கருணை செய்வதற்கு ஒரு வடிவம் இருக்கிறது. சதாசிவமூர்த்தியினுடைய 25 திருவகங்களில் இருந்து 25 வடிவங்கள் வடிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 25 வடிவங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகையினாலே தான் அடுத்த கொண்டு அந்த அறநூறு பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த அறநூறு பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பது அவன் வடிவத்திலே இருக்கிற ஒவ்வொரு உபாவத்துக்கும் பொருள் தெரிதல் வேண்டும். அவர் மான் தாங்கியிருக்கிறார், மழுவியன் தாங்கியிருக்கிறார், அக்னியன் தாங்கியிருக்கிறார், கங்கை ஏன் தாங்கியிருக்கிறார், சந்திரனை ஏன் தாங்கி இருக்கின்றார், புலி அகலை ஏன் உடுத்தி இருக்கிறார், சூரம் ஏன் தாங்கியிருக்கிறார், மெய்யெல்லாம் வெந்நீர் ஏன் தாங்கி இருக்கின்றார், ஊமத்தை ஏன் தாங்கி இருக்கின்றார், கொக்கிரகை ஏன் தாங்கி இருக்கின்றார், கொன்றையை ஏன் தாங்கி இருக்கின்றார் என்று ஒவ்வொன்றுக்கும் நாம் பொருள் உண்மையை அறிதல் வேண்டும். வழிபாடு பண்றதுன்னா நாம வந்து இத்தனை இருந்தால்தான் அந்த மெய்ப்பாடு நமக்கு ஏற்படும். இந்த சிவன் உருவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அழகாக ஓதுரு அரிய பாழை வடிவேறு மறுவார் என்ற ஐந்தும் திருவாமேனி செய்தியாகும். இது ஒரே ஒரு கருத்து. அப்பர் பெருமான் ஆறாம் திருமுறையில வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் என்ற அந்த பாடல்ல அந்த பரிகத்தில் மூன்றாவது பாடல்ல ஐவகையா நினைவார்க்கு அருளும் தோன்றும். அந்த பெருமானை பார்க்கின்ற பொழுது ஐவகையா நினைவார்க்கு அருளும் தோன்றும். உண்மை தெரிந்தவர்களுக்கு அந்த ஐவகை என்பது எது? சிவம், சக்தி, மால், அயன், மகேசன், இவன் ஒருவனே ஐந்து வகையாக இருக்கிறான் என்ற உண்மை அவனுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். இப்படி அந்த வழிபாடு செய்கின்ற பொழுது அதன் உண்மையை தெரிந்திருத்தல் வேண்டும். இப்படி அந்த உருவத்தை கண்டு வழிபாடு செய்கின்ற இந்த ஆன்மா அந்த பெருமானுடைய வடிவத்தை காணுகின்ற பொழுது சிவனது திருவடியை கண்டு அந்த ஆன்மா பரவசம் அடையும். அதுதான் அடுத்த ஆறாவது பகுப்பு திருவடி. சிவனது வடிவத்தை கண்டு ஆன்மா அனுபவிக்கும் ஆனந்த மேலிடும். நமக்கு வேண்டிய புகலிடம் இதுதான் என்று அந்த திருவடியை மனம் பற்றும். அந்த திருவடியை அப்படியே மனம் பற்றும். அந்த திருவடி என்பது எது? அது மலர். ஆன்மாக்களாகிய நாம் வண்டு. அந்த திருவடியிலே பொருந்தி இருக்கின்ற அந்த சிவானுபவ இன்பம் தான் தேன். இந்த உலகமெல்லாம் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் காரணமாக இருப்பது இந்த திருவடி தான். ஆகையினாலே தான் தனக்கு புகலிடமாக இருப்பதும் தனக்கு முடிவிலே தான் சென்று அடைந்து இன்பம் தூக்கி இருப்பதும் அந்த திருவடி தான் என நினைத்து அந்த திருவடியை அப்படியே விரும்பி அங்கே ஆனந்தம் வருகிறது. ஆகைய நேரத்தை அங்கே திருவடி புகழ்ச்சியிலே அந்த பெருமான் இருக்கிறார். அந்த திருவடி புகழ்ச்சியை வருகின்ற பொழுது அதை எப்படி பகுத்திருக்கிறார் என்பது அந்த அடங்கல் செய்யுளிலே பொடியுடை அரவணை அந்த நாடன் அடியினை தந்த அருளேயாகும். ஆக இந்த உயிர் அந்த உருவத்தை கண்ட இந்த ஆன்மா திருவடியினை கண்டு இதுவே நமக்கு புகலிடம் என கொண்டு அந்த திருவடி இதிலே நிற்கும். ஆகையினாலே தான் நம்முடைய சேர்க்கலார் பெருமானும் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதை சொல்லுகின்ற பொழுது அழகாக நம்முடைய அப்பர் பெருமானுடைய வாக்கில் ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறேன். அரவணையான் சிந்தித்து அறற்றுமடி அந்த பதிகத்தில் ஒன்பதாவது பாடல்ல பற்றற்றார் பற்றும் பவள அடி. பற்றற்றார் மற்றும் பவள அடி, பற்றற்றார் என்றால் அகப்பற்றும் புறப்பட்டும் அற்றவர்கள் பற்றக்கூடிய அடி. அந்த திருவடியை என்பதையே கண்டகளிவன் பாலி என்ன சொல்லுகிறது, யான் எனது என்பது அற்ற திருவடி. ஆகையினாலே அதை பற்றற்றார் பற்றும் திருவடி. ஒரு ஆன்மா என உண்டு என சொன்னால் அதன் மனத்தில் அகப்பற்று புறப்பட்டு என்பது இருத்தல் கூடாது. அந்த சிவபெருமான் திருவடியை மட்டும்தான் அது பற்றி இருத்தல் வேண்டும். பற்றற்றார் பற்றினை. ஆகையினாலே இந்த ஆன்மா தனக்கு புகலிடம் என்று அந்த பற்றினை அது அப்படியே பற்றி கொண்டிருக்கிறது. அப்படி திருவடியை கண்ட அந்த ஆன்மாவானது ஏழாவது நிலை அர்ச்சனைக்கு வருகிறது. எப்படி தனக்கு புகலிடமான திருவடியினை கண்டு அடிஞானம் பெறவும் இந்த திருவடி இன்பம் தனக்கு கிட்டுவதற்காக விரும்பி எம்பெருமானுடைய மனதை குளிர்விக்க அர்ச்சனை செய்து தோத்திரம் செய்தார். ரொம்ப அர்ச்சனை தோத்திரம் வழிபாடு பண்ணும் அந்த திருவடியை நினைத்து. ஏன்னா பட்டினத்து அடிகள் திருவடியை சொல்லுகின்ற பொழுது முத்தித்தாழம்பார், இது முத்தியினுடைய இருப்பிடம் யான். ஆகையினாலே தான் தான் விரும்புகின்ற அந்த முத்தி இருப்பிடம் இது என்று அந்த திருவடியை நினைந்து அப்படியே அதை அர்ச்சனை செய்ய துதிக்கும். உயிர்கள் சிவத்தை அர்ச்சனை செய்து வழிபடுதல் வேண்டும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அம்மையானவள் திருக்கையிலையில் இருந்து நீங்கி வந்து காஞ்சிபுரத்திலே வந்து பூஜனை செய்து காட்டுகிறாள். இன்னொரு செய்தியும் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சமயத்தில் திருமாலை கண்டவுடன் அம்மையாகிய உமையவள் ஒரு செய்தி கேட்டார். முதன் முதலிலே சிவனது திருமேனியை பாதியை பெற்றவள் ஒரு ஆகமத்தில் திருமால் என்று சொல்லப்படுகிறது. அர்த்தனை அங்க திருமால் தான் முதலில் அம்மையினுடைய சுவாமியினுடைய உடலிலே பாதி பெற்றாள். அப்படி இருக்கின்ற பொழுது அரியற்ற அப்போ அம்பாள் உமையவள் கேட்கிறார், எம்பெருமானுடைய திருமேனியிலே நீ பாதி நீ எப்படி பெற்றாய், எனக்கு அந்த உண்மையை சொல்லணும்னா. அதுக்கு ஒரு சொல்ல நான் ஒன்றுமே பண்ணலை, இறைவனது திருவடியினை மலர்களால் அர்ச்சித்தேன் அதனால் எனக்கு கிடைச்சதுன்னா. நீ எப்படி அர்ச்சித்தாய் என்று கூறினார். உடனே நம்முடைய திருமால் ஆகிய அந்த புருஷசக்தியானது அம்மைக்கு சிவபெருமானுடைய 108 நாமங்களை சொல்லி அந்த 108 மலர்களை இப்படி போடுன்னு அவன் நான் செய்த விதம் இதுன்ட்டான். அப்படி 108 நாமங்களை சொல்லி போட்டதுதான் இன்று சிவார்ச்சனை என்று நம்முடைய கோயில்களிலே அர்ச்சனை செய்வதற்கு பயன்படுகின்ற மந்திரங்கள். பிற்காலத்திலே அந்த திருநாமத்திற்கு முன்பாக ஓம் என்பதையும் பின்னே நமக என்றும் சொல்லப்படுகிறது. எனவே உயிர்கள் சிவத்தை அடைவதற்கு எண்ணியதை எண்ணியாங்கு எய்துவதற்கு இந்த அர்ச்சனை தான் சாதனம் என்பதை அங்கே வைத்து நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இதே போன்று எண்ணியதை எண்ணியாங்கு எய்தலாம் என்பதற்கு இதே திருமாலானவர் தான் சிவபெருமானுடன் இருக்கின்ற சுதர்சன சக்கரத்தை பெறுவதற்கு தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சித்தார். அதை ஒன்று குறைய போய்த்தானே கண்ணை திறந்து அப்பினார். ஆகையினாலே தான் இந்த அர்ச்சனை என்பது வழிபாடு என்பது ஒரு ஆன்மா கடை தீர்வதற்கு அவசியம் என்று காட்டுவதற்கு அர்ச்சனை வைக்கப்பட்டது. எல்லாரும் தக்கனை தீயவன் தீயவன் என்றே ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் தக்கனது முடிவு என்ன என்பதை கந்தபுராணத்தின் அழகாக சொல்லப்படுகிறது. முடிவிலே நல்ல புத்தி ஏற்பட்டு தவறை உணர்ந்து அவன் சிவபூஜை செய்ததை நன்றாக எப்படி செய்தான் என்று கந்தபுராணத்து ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்றார். தக்கன் சிவபூஜை செய் படலமே தனி படலமே வச்சு காட்டிட்டார். ஆகையினாலே தான் தக்கன் அங்கே சிவபூஜை செய்தான் என சொன்னால் அவன் பாபங்களிலிருந்து விடுபட்டு விட்டான், மேற்கதி அடைந்தான் என்று பொருள்கிறார். இந்த அர்ச்சனை என்பதை சொல்லுகின்ற பொழுது பந்து வேற்றாகி கொன்று இவை மூன்றும் நந்தல் அர்ச்சனை ஆகும். அதுல வரக்கூடிய திருப்பாடல்ல ஒன்று அப்பர் பெருமானுடைய திருவாக்கு 6 திருமுறை வேற்றாகி மின்னாகி நின்றாய் போட்டியில் வரக்கூடியது. ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி, அதாவது ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி. ஊனத்தை நீக்கும் உடலே என்றால் ஊனம் என்பது உயிரிலே இருக்கின்ற ஊனத்தை குறிக்கிறது. ஆணவமல குறிக்கப்படுகிறது. உடலே போற்றி ஆணவமல நீக்கத்திற்காக நீ பல பல வடிவங்கள் எடுத்து நீ அருள் செய்திருக்கின்றாயே. சொரூப நிலையிலே இருந்து தடத்து நிலைக்கு வந்திருக்கின்றாயே. பெருமான் என்று சொல்லப்படுபவர் தன்னுடைய சொரூப நிலையில இருந்து தனத்த நிலைக்கு வருவது எதற்காக? இந்த ஆன்மாக்களுக்கு அறக்கருணையும் மனக்கருணையும் செய்வதற்காக, ஆணவ மனத்தில் இருந்து விடுவிப்பதற்காக. அதற்காகத்தான் ஊனத்தை நீக்கும் உடலையே போற்றினார். இப்படி அர்ச்சனை செய்த ஆன்மாவானது இறைவனுடைய மனம் கசிய அங்கே நின்று அருளை பெறுகிறது. அந்த அருளை பெற்ற இந்த ஆன்மாவானது திருவடியின் கீழ் இருந்து மல ஆற்றல், ஆணவலத்தின் ஆற்றல் முற்றிலும் கெட்டு பேரின்பம் உற்று அப்பொழுது இந்த ஆன்மாவானது நான் எனது என்ற அந்த அகப்பற்றும் புறப்பற்றும் அற்று தான் சிவபெருமானுக்கும் அடியாருக்கும் அடிமை என்று நினைத்து அந்த திருக்கூட்டத்தையே நாடி துடித்துக் கொண்டிருக்கும். அதுதான் அடிமை திறம். ஒரு ஆன்மாவானது நம்முடைய பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமானால் அந்த நிலையிலும் கூட இந்த ஆன்மா சிவத்திற்கும் சிவனடியாருக்கும் அடிமை என்ற அந்த அடிமை திறத்திலேயே இருக்கும். அதுக்காகத்தான் தாய்மானவர் சொன்னார், என்று நீ அன்று நான் அடிமை என்றார். அதைத்தான் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் தன்னை மீளா அடிமை என்று தன்னை குறிப்பிட்டுக் கொண்டார். எனவே இந்த ஆன்மா முக்தி நிலையிலும் அடிமையாக இருக்கும். முக்தி நிலையிலே அடிமையாக இருந்து கொண்டு மலவாதனை தாக்காதபடி அடியார்களையும் வணங்கிக் கொண்டு சிவபூஜை அங்கே செய்து கொண்டு அந்த அடிமை தரத்திலே இருந்து பேரானந்தத்தை தொடர்ந்து இடைவெளி எதுவும் இல்லாமல் நுகர்ந்து கொண்டே இருக்கும். இதை சொல்லுகின்ற பொழுது இந்த பகுப்பு அடிமை தரத்திலே வேய் குலம் தில்லையனும் இவை மூன்றும் நாயனும் அடிமையும் நாட்டியதாகும். ஆண்டான் அடிமைக்கு உள்ள திறம் அங்கே சொல்லப்பட்டது. இந்த கோளர் பதிகத்தில் இத்தனை செய்தி சேர்த்து கொள்வார். கோளர் பதிகத்தில் மூன்று செய்தி நம்ம தெரிந்து கொள்ளணும். சிவபெருமானையும் துதிப்பார், அம்பாளையும் துதிப்பார். அப்படி துதித்துக் கொண்டு வருகின்ற பொழுது சிவனை தான் கண்ட அந்த செய்தி அந்த காட்சிகளை எல்லாம் அப்படியே சொல்வார். ஓனில் மரம் முடிசூடி வந்து அந்த கோலத்தில் வந்தா, இந்த கோலத்தில் வந்தா, இதை சூடி வந்தா என்று அதை சொல்லிக்கொண்டே இருப்பார். தான் கண்ட வடிவத்தை பூரா சொல்லி காட்டார். என சிவனது வடிவத்தையும் சொல்வார், உமையவளையும் சொல்லுவார். அப்படி உமையவளையும் சொல்லுகின்ற அந்த ஆன்மா தான் எப்படி உயர்ந்தது என்பதையும் அழகாக அந்த கோளர் பதிகத்திலே சொல்லி காட்டப்படுகிறது. கோளர் பதிகத்துல அம்பாளை சொல்றார், சுவாமியும் சொல்றார். ஒரே ஒரு இடத்துல அம்பாள் வராதது போல இருக்கும். அந்த இடத்திலும் நான் இப்படி உயர்ந்து நிற்பதற்கு பேரானந்தம் எய்ததற்கு காரணம் என்ன என்பதை ஞானசம்பந்தர் சொல்லி காட்டுகிறார். கடைசி ஈற்று பாடல கோளர் பதிகத்துல மறைஞான ஞான முனிவன், மறைஞான ஞான முனிவன். இந்த மறைஞான ஞான முனிவன் என்பது அம்மையை குறிக்கிறது. இறைவன் இந்த படிமுறையாக வந்த பின்பு இறைவனானவன் இந்த படிமுறையிலே இருந்து உயிர்களுக்கு எப்படி அருள் புரிந்தான் என்பதை இந்த ரெண்டு தொடர்ந்து வச்சு காட்டுறார். மறைஞான ஞான முனிவன், ஏ மறைஞான முனிவன் சொல்லியிருக்கிறான் அல்லது ஞான முனிவன் சொல்லியிருக்கிறான். மறைஞான ஞான முனிவன், ரெண்டு ஞானம் போடுறார். என்ன பொருள்? முதலிலே வருகின்ற மறைஞானம் என்பது அங்கே சொல்லப்படுவது அபரஞானம். அடுத்தால் கொண்டு வருகின்ற ஞான முனிவன் என்பது பரஞானம். எனவே இந்த பரஞானம் அபரஞானம் வந்தது. பரஞானம் என சொல்லக்கூடியது மேலான ஞானம். அபரஞானம் என்பது அங்கே பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் வருவது. எனவே இந்த அபரஞானத்தையும் பரஞானத்தையும் கொடுத்தது அம்மையாகிய உமையவள். அதான் மறைஞான ஞான முனிவர். எனவே இந்த ஆன்மா சிவமும் சக்தியுமானது தனக்கு செய்த உபகாரத்தை நினைந்து அடிமை தரத்திலே இருக்கும். அந்த அடிமை தரத்திலே ஏன் இருக்கிறது? இப்பெருமானது கருணையினால் அல்லவோ இந்த மேலான வெளியடைந்தேன் என்று அங்கே அழகாக அங்கே என்ன செய்யப்படுகிறது? நம்முடைய ஆன்மா நன்றியோடு இருந்து அடிமைத்தரத்திலே இருந்து சிவானுபவ இன்பத்தை அது கணிக்கும். இதை சொல்லுகின்ற பொழுது இந்த நூலை எப்படி முடிக்கப்படுகிறது? இந்த அகத்திய தேவார திரட்டு, அந்த அகத்திய தேவார திரட்டு அமைந்த முறையை சொல்லுகின்ற பொழுது அந்த அடங்கல் நூலாசிரியர், இப்பரிசு அகத்திய முனிவன் இருநிலத்து ஒப்பதும் மூவர்வோதும் தேவார முழுதையும் சிவாலய முனிக்கு அறிவித்து பழுது இலா அவையில் பரிந்து இருபத்து ஐந்து உயர் பதிகமும் அறிவுத்து அறிவுற திரட்டி எண்ணரும் அடங்கல் யாவையும் உணரும் புண்ணியம் இவை கொடு பொருந்தும் என்று அவன் தனக்கு அருள் செய்தான். இதையெல்லாம் படித்தன்னா எல்லா தேவார பாடல்களையும் பாடிய அந்த ஞானத்தன்மை உனக்கு கிடைத்து பலன் கிடைக்கும் என்று அருள் செய்து, அவன் தனக்கு அருள் செய்தனன் தகவுராதனால் தீதிலா அகத்திய திரட்டினை உலகில் ஓதினர் அடங்கல் ஓதினராவரே. எனவே நகத்திய தேவார திரட்டை ஓதினால் என்ன பொருள்? எல்லா நூல்களும் ஓதியதனுடைய உண்மை தெரிய வரும். அது முக்கியம். அந்த மற்றது விட்டப்படாது. அந்த செய்திகளெல்லாம் இதிலே வந்து விடும் என சொல்லிவிட்டு, இந்த அகத்திய தேவார திரட்டு எப்படி அமைந்தது என்று எட்டு பகுப்பு என்னன்னு சொன்னா, ஆணவமல படலிலே இருக்கின்ற இந்த ஆன்மாவை நீக்குவது குருவருள். அந்த குருவருளானது ஞான விளக்கம் அருளால் தான் பறையால் தான் பெறும் என்று வெந்நீர் பூசி குரு உபதேசத்தால் முப்பொரு உண்மையை உணர்த்தி அந்த ஆன்மா ஐந்தலத்தை பற்றி நிற்கும். அப்படி ஐந்தலத்தை பற்றி இருக்கின்ற இந்த ஆன்மா தான் சிவத்திடம் இருந்து பிரியாது இருக்கும்படியாக புறத்தே இருக்கின்ற ஆலய வழிபாடை அது நாடும். ஆலய வழிபாடை நாடுகின்ற பொழுது ஆலயத்தில் இருக்கின்ற பெருமானது திருவுருவத்தை தன்னுடைய உள்ளக்கிளையில் எழுதி அது அகமகிழ்ந்து பூஜை செய்யும். அப்படி உள்ளக்கிளையை எழுதுகின்ற பொழுது சிவனது வடிவத்திலே திருவடியை கண்டு ஈர்ப்பு உண்டு, திருவடி புகழ்ச்சி கொண்டும். அப்படி திருவடி புகழ்ச்சி கொண்ட அந்த ஆன்மா அந்த திருவடியை தனக்கு வேண்டும் என்று மிகுந்த காமுற்று அர்ச்சனை செய்யும். அர்ச்சனையின் பயனாக இந்த ஆன்மாவானது அந்த திருவடியிலே ஒன்றி அடிமை திறத்திலேயே நின்று பேரானந்தத்தை தூய்க்கும் என்று இந்த படிமுறையிலே அகத்திய தேவார திரட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே சிவபெருமானுடைய வடிவத்திலே ஒன்றாய் விழுத்து பேசப்படுகின்ற பதியங்களில் ஒன்றாயிருக்கின்ற ஓருருவாயினை என்று சொல்லக்கூடிய அந்த திரு எழு பூற்றிருக்கை என்பதை சிந்திக்க இருக்கிறோம் என தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி.